ஓம் சிவாய நமஹ. சைவம் டா தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
மனக்கவலனி இந்த அருமையான அரணாருடைய ஆடுகளை சிந்திப்பதற்கும் வந்திப்பதற்கும் வாய்ப்பளித்த பெருந்தன்மையுடைய கலையம்மையார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு எழுமையும் நினைக்கக்கூடிய நன்றி உணர்வு கூடிய ஒரு எத்தனை பிறப்பு வந்தாலும் ஏழு ஏழு பிறப்புக்கும் உற்றோமையாவோம் என்று சொல்லி மத்தேனும் காமங்கள் மாத்தியல் ஓர் இம்பாவா என்று ஆண்டாள் வேண்டிக் கொண்டது போல இந்த பணி தலை கூட வேண்டும் என்று மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சிந்திக்கிற வந்திக்கிற நல்ஊர் உடையவனாக நான் இருக்கிறேன். இது மிகையான கூற்று அல்ல. ஒரு அனுபவத்தை உணர்வு நிலையிலே நின்றும் அறிவு நிலையிலே நின்றும் ஆய்வும் தோய்வும் உடையவர்களாக நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே பெருமான் இந்த தனு கரண புவனபோகங்களாகிய வாழ்க்கை நெறியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே தலைக்கூடுகிறது கேட்டல் சிந்தித்தல் எழுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மேல் நிலையை நமக்கு மேலோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அரணாருடைய ஆடுகளை எண்ணில்லாத ஆடுகள் அன்றைக்குத்தான் நிகழ்ந்தன என்று எண்ணிவிட வேண்டாம். இன்றும் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, இப்பொழுதும் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை காண்பதற்கும் கேட்பதற்கும் அவன் காட்டினாரன்றி கேட்க செய்தாரன்றி நம்மால் காணவும் கேட்கவும் முடியாத ஒரு நிலை. அவன் அருளையே கண்ணாக காணினால் இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டவனார். எத்தனையோ திருவிளையாடுகள் அனந்தமான திருவிளையாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை முகக்காட்சியாகவும் அகக்காட்சியாகவும் காண்பதற்குரிய வளர்ச்சியும் வாய்ப்பும் நமக்கு இல்லாது போகிற இந்த காலத்திலே பழைய திருவிளையாடுடைய அவன் சிந்திக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நித்தம் நித்தம் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான். சதா தாண்டவ மூர்த்தி என்று அப்படி நிந்தையங்கி ஆடலே நினைப்பதே நியமனை. ஒந்தையங்கி பிந்தயங்கி ஆடுகிற பெருமான் இந்த மந்திலே பிந்தயங்கி ஆடுகிற பெருமான் அவனுடைய நிந்தயங்கி ஆகிற ஆடல் இருக்கிறதே அதை நினைப்பது நியமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நியமம் தான் நியமம்னாகிய பல்வேறு யோக காட்சிகளை காண்பதற்குரிய வழியாக படிகளாக அமைந்திருக்கின்றார். மேட்டைகளும் விரைந்து பல செடிகளை சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருந்தேன். இன்றைக்கு கொஞ்சம் வேகம் கெடுத்து ஆண்டிருக்கிறான் பெருமான். ஆகவே வேகமாக செல்லாமல் சில செய்திகளை மட்டும் கலந்து நாம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த மதுரை மாநகரத்தை காடு கெடுத்து நாடாக நகராக ஆக்குகிற போது இந்த காடுகளை எல்லாம் கெடுத்த நிலை என்ன என்று சொல்கிற போது பரஞ்சோதி முனிவர் ஆங்காங்கே சைவ சித்தாந்தத்தினுடைய மிகச்சிறந்த பயன்களை திரட்டி உருட்டி அப்படியே சொல்லியிருக்கிறார் தம்முடைய வாக்குகள். அதுபோல எந்த இடத்தை எடுத்தாலும் அதில் திருமுறை தோல்வி இல்லாமல் உடைய வாக்குகள் இல்லை. அதனாலேதான் சைவ மாபுராணங்களிலே ஒன்றாக கருதப்படுகிற பெருநிலை பரஞ்சோதியாருடைய புராணத்துக்கு இருக்கிறது. இலக்கிய செறிவுள்ளதாக நம்பி திருவிளையாடிருந்தாலும் மிகச்சிறந்த வெள்ளங்களை புராண வழக்குகளை வைதிக நெறிகளை எல்லாம் சுட்டிக்காட்டுகிற நிலையிலே கடம்ப புராணம் இருந்தாலும் சுந்தரவாண்டியம் என்ற அரிய நூல் பழைய நூல் இருந்தாலும் புலவர்களாலே போற்றப்படுகிற கல்லாடம் என்ற ஒரு நூல் இருந்தாலும் கனிந்த மனத்தை மேலும் கட்டிவிக்கிற திருவாசகத்திலே திருவிளையாடல் குறிப்புகள் பலவாக இருந்தாலும் பல்வேறு நூல்களிலே இந்த திருவிளையாடல் புராண சிந்தனைகள் இருந்தாலும் கூட தொகுத்து பரஞ்சோதி முனி ஒரு வகுத்து காட்டிய நெறியிலே இந்த திருமுறையும் சைவ சித்தாந்த நெறியும் ரெண்டும் இரண்டு கதைகளாக இருக்க அவர் பெருமானுடைய திருவழினாலே இந்த அருகால் பீடத்தில் இருந்து இந்த அருமையான நூலை அரங்கேற்றினார். இப்போ அருகால் பீடம் போல இந்த தொகையாப்பியர் அடைந்து இருக்கிறது. இந்த அருமையான சிந்தனையை பரஞ்சோதி முனிவர் இங்க இருக்கிற மக்கள் வேண்டிக் கொள்ள அவர் வேளாரண்யத்திலிருந்து வந்தேறி வந்தேறி அவர் அவரை சொல்வார்கள். அவர் பரதேசி என்று சொல்வார். பரதேசி என்றால் செய்தேசத்தில் இல்லாமல் வெளி தேசத்திலே போய் வசிக்கிறவர்கள் எல்லாம் பரதேசிகள். இந்த பெருமானுக்கு பேர் ஒரு பெயர் பரதேசி காவலர் என்பது. சுக்கநாதர் பெருமானுக்கு பரதேசி காவலர் என்று ஒரு பெயர். காவல் என்றால் எப்படிப்பட்டது? ஏனைக்காவல் வேண்டுமாருக்கு ஏதும் ஏதம் இல்லையே. ஆனைக்காவல் அண்ணலை அபயமாக வாழ்பவருக்கு ஏனைக்காவல் வேண்டுவாருக்கு ஏதும் ஏதம் இல்லை. வேற காவல் என்னையா வேண்டும்? அப்படிப்பட்ட காவல் தெய்வமாக இருக்கிறதுனாலே பரதேசிகளை எல்லாம் காத்த கடவுள். அது பின்னே பார்ப்போம். அடாரணம் செய்தாருக்கும் அருள் புரிய வருகிற போது ஒரு காவலராக இருக்கிறார். இந்த தினம் தடாதகை பிராட்டியார் வந்து இங்கே திருவவதாரம் செய்து நீண்ட சுவையான அருமையான பாடல்கள், ஒரு பாடலையும் விட முடியாது. காலையிலிருந்து அதான் பற்றிக்கிட்டே வந்தேன். இத்தனை பாடலும் மனப்பாடம் இருந்தாலும் திருப்பி திருப்பி பார்க்கிற போது எதை சொல்லுவது எதை விடுவது என்று என்னுடைய எல்லை எங்கே வரைக்கும்னா, உக்கரகுமார பாண்டியர் மேருவை செண்டார் அடித்த வரைக்கும் போக வேண்டிய வரலாறு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 திருவிளையாடல்கள் சொல்ல வரும். ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும். சில கருத்துக்களை மட்டும் சொல்ல, இந்த மதுரை பெருமானை வந்து தானே தனக்கு ஒரு நகரமாக ஆக்கிக் கொண்டான் என்றால், அதற்கு முன்னதாகவே தானும் தன்னுடைய அடியாரும் நீராடுவதற்குரிய நீர்நிலையை ஏற்படுத்திக் கொண்டான். அது தீர்த்த சிறப்பிலே சொல்ல வேண்டியது. அங்கெல்லாம் சொல்றது நேரம் இல்லை. மூலமாக முளைத்த இந்த லிங்கம் தன்னை அடியார்கள் வந்து ஆட்டுவதற்கும் தன்னுடைய அடியார்கள் ஆடுவதற்கும், பைங்குவளைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறியினத்தால் மரபத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சாதினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போட்டு எந்த பொங்கும் அடு. திருவருள் காட்சியாக நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி கிழக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் மாணிக்கவாசர் அழைக்கிறார். பாரிந்த வெள்ளம் குளம் பரிமேர் கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார். வேறிந்த வெள்ளத்துள் பெயர்களே சென்று பேடுவீர் என்று தம்மை நீராட்டுவதற்கும் அடியார்கள் நீராடி தூய்மை பெறுவதற்குமாக தன்னுடைய சூழப்படையினாலே ஒரு குளத்தை நிர்மாணித்தான். அதுதான் பொற்றாமரை. பின்னே பொற்றாமரை ஆகிட்டு இயற்கையை இறைவன் எவ்வளவு நேசித்திருக்கிறான் என்று பாருங்கள். நிலம் மருவி நீரோடக் கண்டான் தன்னைனர். வான்நதியாக இருக்கக்கூடிய கங்கையை மைந்தர் பொருட்டாக, மண்ணின் மைந்தர் பொருட்டாக இங்கே நிலவுலகத்திலே செய்தான் என்று சொன்னால் அவன் இயற்கையை எவ்வளவு போட்டு இருக்கிறான். அவன் அட்டவடிவனாக இருக்கிற பெருமானாதலினாலே மதுரையை தனக்காக உருவாக்கிக் கொள்கிற போது எப்படி அந்த காடு கெடுத்து நாடாக்க வேண்டுமோ அப்படியாக்க. அப்போ காராரும் ஆணவமான காட்டை அகழ்ந்து என்று தாய்மான் சுவாமி அந்த கருத்தை வாங்கி கொண்டு மிக அழகாக பொறிஞ்சு வரும் முனிவரங்கள் திருநகரம் கண்டபடங்களை. இப்படி எத்தனையும் எத்தனையும் இந்த திருநகரத்திலே பெண்மை நகரத்திலே மூலமாக பெருமான் முளைத்திருந்த இந்த தலத்திலே மலையத்துஜ பாண்டியன் என்று ஒரு பெரிய மன்னன். அவன் குருசேகர பாண்டியனுடைய அருமந்த புதல்வன். பெருமான் தானே கனவிலேயும் நனவிலும் சித்தராக வந்து காட்சி கொடுத்த பெருந்தகை அந்த குலசேகரன். அந்த குலசேகர பாண்டியனும் தனஞ்சயனுமாக பொத்தாமரை குளக்கரையில நின்று சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போனால் அதையெல்லாம் பார்க்க வரும். மதுரை கோயில்ல நல்ல சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. அம்மை சன்னதி வழியாக பொத்தாமரையினுடைய வடகரையிலே நீங்கள் போகிற போது தெற்கு கோபத்தை பார்க்கிற நிலையிலே கிழக்கு மேற்குமாக ரெண்டு பேர் கும்பிட்டு கூப்பிய கைதலாக இருப்பார்கள். ஒருவர் இளங்கோவாகிய வணிகர் தனஞ்சயன், மன்னர் மன்னனாக இருக்கிற குலசேகரன். அவரை தந்த பெருமாள் இந்த திருநகரம். அவர்களை மூலமாக இந்த நகரத்தை உருவாக்கி இருக்கிறான் பெருமான். பாண்டி நாட்டை பழம்பதியாக ஆக்கி மதுரையை பெருநன்மா நகராக ஆக்கிய பெருமான் ஆனார். அந்த மரபிலே வந்தவன் குலசேகர பாண்டியனுடைய மகனாக மலையத்துவன். ஒவ்வொரு சின்னங்களை பொறித்திருக்கிறார்கள். இந்த மலைய மலையை பொறித்திருக்கிறார்கள். மேருமலை எங்கேயாவது கொடியில வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. வரலாற்றுல புராணங்கள்ல நான் அறிந்த அளவில் மேருமலையை கொடியில வைத்துக் கொண்டவர்களாக எந்த அரசரும் பேசப்படவில்லை புராணங்கள்ல. ஆனால் மலைய மலையை கொடியில அமைத்துக் கொண்டவன் ஆனாலே மலையத்வஜன் என்ற பெயர் அவனுக்கு. மலைகளிலே சிறந்தது மேரு, கைலாயம், இமயம். ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்தது மலை. ஏனென்றால் ஒப்பற்ற அந்த இறை நிலைக்கு உரிய நிலையிலே தகுதியாக இருக்கக்கூடிய அகத்தியன் இருந்து தமிழ் ஆய்ந்த இடம் ஆதலினாலே அந்த மதியணிந்த பெருமானுடைய திருவுருள் முழுவதுமாக பெற்று அவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய அகத்திய முனிவன். உமையம்மைக்கு நிகராக இருக்கக்கூடிய லோபாமுத்திரையோடு இன்றும் வாழ்ந்து வருவதாக கருதப்படுகிற ஒரு மலை இருக்கமானால் அது கொடிய மலை. மிக பழமையான மலை. கடலில் ஆண்டு போன மலை தொடரிலே இன்று சிறந்திருக்கிற மலை தமிழ்நாட்டில் நம்முடைய தவப்பேராக. அந்த மலையை கொடியில் அமைத்துக் கொண்டவன் மலையை திருஜபாண்டியன். அவன் எல்லா வளங்களும் நிறைந்தவனாக இருக்கிறான். உலகத்துல எல்லாம் இருக்கும் நிறைவு என்று சொல்லிவிட முடியாது. அது குறைவிலா நிறைவு என்று சொன்னால் இறைவன் இறை நிலை, இறைவனுடைய அருளிப்பாடு, அந்த நிலையைதான் குறைவிலா நிறைவு இருக்குமே தவிர உலகியல் வாழ்க்கையிலே குறையில்லாதவர்களாக இருக்க முடியாது. நான் நிறை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ரொம்ப தகுதி வேண்டும். நானே தவமுடையேன் என்றெல்லாம் சொல்லுவதற்கு மாணிக்கவாதர்கள் போன்றவர்களினாலேதான் முடியுமே தவிர என்னெஞ்சும் உன்னை அழுதால் பெறலாம் என்று சொல்லுகிற அந்த உறுதிப்பாடும் சான்றோர்கள் ஞானிகளுக்கு தான் வரும். நாம தான் அந்த பாடல்களை திருப்பி திருப்பி சொல்லி அந்த அனுபவத்தில நூறில ஆயிரத்தில லட்சத்தில ஒரு கூறு பெறுவதற்கு மேல வேண்டும். அந்த மலையத்தஜ பாண்டியன் காஞ்சன மாலை என்று சொல்லக்கூடிய பொன்மாலை வள்ளி சோழ நாட்டு மகளாக இருந்து பாண்டிய நாட்டு பேரரசியாக வந்தவள். அவள் மூலமாக ஒரு மரபு பெற்றுக் கொள்ள முடியாத குறையுடையவனாயிருக்கிறான். ஆனால் தான் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லால் மனக்கவலை மாற்றது. அந்த மனக்கவலை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் மாகேஸ்வரர்களாக ஆகிவிடுவோம். எந்த கவலையும் இல்லாது இருக்கிற நிலைதான் குறையில்லாத நிலை. அது கவலையில்லாது கழிக்க வேண்டும் என்றால் பெருமானுடைய தாழ்நிலைக்கு எல்லாம் சிறுபொருள் சொல்வார். ஆனாலும் திருவுருள் போனாலும் திருவுருள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஆகட்டும், போனால் போகட்டும், ஆவதும் போவதுமாக இருக்க எல்லாம் திருவுருள விலாசமாக காண்பது என்பது எல்லாருக்கும் முடியாது. இந்த மலை துவசம் பேரரசனாக இருந்தாலும் கூட அந்த குறை, அந்த குறையை நீக்கிக் கொள்வதற்கு செய்வதுதான் பரிகாரம். பரிகாரத்துக்காக நாட்டில் அழித்துக் கொள்கிற நிலையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா பரிகாரங்களையே வாழ்க்கையாக கொண்டு விடக்கூடாது. பரிகாரத்தையே நம்பி இருக்க கூடாது. நம்முடைய ஆன்ம வலு இருக்கு பாருங்க, அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உள்ள உறுதி திண்மை. அவன் பரிமகம் செய்கிறான், அஸ்வமேத யாகம் என்ற ஒன்றை செய்கிறான். ஒன்று கிடக்க ஒன்று காட்டுவார் போலேனர் வைத்திருக்கிறது. போய் மருந்து கேட்டோம்னா ஒன்று கிடக்க ஒன்னா பக்க விளைவுகள் வரும்போது ஒரு 99 யாகம் செய்து விட்டான். 100வது யாகம் செய்ய போகிற போது இந்த அஸ்வமேத யாகம் 100 செய்தால் அவன் இந்திர உதவி அடைவான். அங்கிருந்து ஓடிட்டு வந்துதான் இந்திரன், ஏன்பா இதை செய்யறேன். வலுவான ஆட்களை பார்த்தால் அந்த வலு இழந்து போய்விடுமோ என்று நினைக்கிற நினைப்பு எல்லாருக்கும் வரும். இந்திரன் ஓடி வந்தான். மலைப்பெற வாண்டியனே, நீ இந்த வேள்வி எதற்காக செய்கிறார்? நான் புத்திர பேரு வேண்டி இதை செய்கிறேன், மகப்பேறு வேண்டி செய்கிறேன். அப்படியா? அதற்கு இதையேன் செய்வானே, மக வேள்வி செய்க என்று வழிகாட்டுகிற. ஏனென்றால் அந்த வழிகாட்டுதலையும் கூட அவனுடைய சுயநலம் இருக்கிறது. அதை மாற்றி பரிவேள்வியை மாற்றி மகவேள்வி செய்கிறான். புத்திரகாமேச்சி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்கிறான். அந்த யாகம் செய்கிற அவன் எதற்காக செய்கிறான், வரப்போகுது யார் என்றெல்லாம் தெரியாது. தனக்கு ஒரு நல்ல மகவு வேண்டும், அது ஆண் மகவு என்ற நினைப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆன்மகுதான் சிறந்தது என்று உலகத்தில் இருக்கிறவர்கள் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிடு பொடி ஆக்கி இந்த பெண் மகவுக்கும் உரிய நிலை உண்டு என்று காட்டுவதுதான் தடாடக பிராட்டியாருடைய அவதார நோக்கம் என்று நான் பல காலம் நினைக்கிற நினைப்புடைய. ஏனென்றால் எல்லாமாக இருக்கிற அந்த பராசக்தி எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒன்று. அது சொல்வார் தேசிபநாயம்பிள்ள சொல்வார், இந்த பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்றது. எல்லாரும் பெண்களே தாங்கள் தாங்களே இழிவா நினைத்துக் கொள்கிறார்கள், மற்றவர்கள் விழி பெற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறவர்களே தனித்தலைமையும் பெற்றிருக்கலாம் என்று காட்டுவதற்காக அம்மை அவதாரம் செய்ய போகிறார். ஆனால் அது மலையத்துஜ பாண்டியனுக்கு தெரியாது. அவன் நினைக்கிறான் அந்த யோக நிலையில் அந்த காட்சி பெறாமையினாலே அவன் யாகம் செய்கிறான். அந்த காட்சியிலே விளைகிற ஒரு அற்புதம் என்ன என்று சொன்னால், ஒரு 3 வயது குழந்தையாக அம்மை அங்கே அந்த யாக குண்டத்தில் இருந்து வருகிறாள். அப்படி என்றால் என்ன, தெய்வத்தில் பரதெய்வமாக இருக்கிற ஒன்று பிறப்புது என்று ஒன்று இல்லை. அதான் சொல்றான், செம்மான் முருகன் பிறவான் இறவான். அதை கூட பெருமான் இங்க மாற்றி காட்டுகிறார். கொஞ்சம் உக்கரப்பந்து இல்லையா அவதாரத்தில், இறை தத்துவங்கள் கீழிறங்கி வருமே, வேறு வேறு நிலைகளிலே வடிவங்கள் எடுத்துக் கொண்டு வருமே தவிர நம்மை போல கருமேனி தாங்கி வருவது இல்லை. திருமேனி தாங்கி வருதல், அந்த திருமேனி தாங்கி 3 வயது குழந்தையாக அம்பிகை அந்த வேள்வி நெருப்பிலே தோன்றுகிறாள். எப்படி தோன்றுகிறாள்னா, இயற்கைக்கு மாறாக, பெண்களுக்கு இயற்கை எப்படி இருக்குமோ அதுக்கு மாறாக 3 தனங்களுடையவளாக அவள் தோன்றுகிறார். இந்த பார்த்த உடனே மலிந்தஜனுக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாயிற்று. நான் வேண்டியது ஆண் மகவு, எனக்கு பிறகு இந்த ஆட்சியை நிலைநிறுத்துவதற்குரிய அந்த அரியாசனத்தில் அமர்ந்து செங்கோல் செலுத்துவதற்குரிய ஒரு ஆண் மகவு வேண்டும். வீர திருமதன் வேண்டி இருக்கிற போது இங்கே பெண் மகவு தோன்றியிருக்கிறாள். அதுவும் பகைவர்கள் நகர்ப்பதற்கு ஏற்ற முறையிலே இயற்கைக்கு மாறாக இந்த எழில் வடிவம் தோன்றியிருக்கிறது என்று எழுதியிருந்தார். அப்பொழுதுதான் அசனீதாக அருள் வாக்கு, மன்னவனே மனக்கவலை விட்டுவிடு, இந்த பெண்ணை ஆண்களுக்கு உரிய நிலையிலே வளர்த்து வருவாயாக. இறைவனுடைய அருளிப்பாடு பாருங்க, பாண்டியனுக்கு வருகிறது. ஒரு ஆணை எவ்வாறெல்லாம் நீ வளர்த்து ஆளாக்குவாயோ அப்படி ஆளாக்கி உன்னுடைய அணிமகுடத்தை அவளுக்கு சூட்டி அரசாட்சியையும் அழித்து பெண்ணரசியாக திகழ்ச்சி அவளுக்கு உரிய மனவாளன் வருகிற போது இயற்கைக்கு மாறாக இருக்கிற அந்த ஒன்று மறைந்து போகும் என்று ஒரு அசரீர் கேட்கிற போதுதான் அவனுடைய மனம் தேடுகிறது. அவன் எப்படிப்பட்டவன், உலகின்றன்னை மகளாகி மலையத்துவதனாம் தென்னிடை வந்து முறை செய்தது. முறை செய்ததுதான் முக்கியமானது. இந்த முறை செய்தது இன்றைக்கும் அங்கேயர்க்கனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆட்சி 1 ஆண்டில 4 மாசம் தான், பாக்கி 8 மாசம் கணவனாருக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி முடியும், 6 ஆசான 50-50 சொல்லுவாங்க. இப்போ 50-50% எடுத்துக்கொள்வன் பங்கு பாகம் பிரித்துக் கொள்வதில்லை. அம்மை திருமணம் ஆன உடனே தன்னுடைய ஆட்சியை சித்திரை மாசத்துல 10வது நிகழ்கிறது. திருமணம் நிகழ்ச்சி திட்டுவச்சியை நடந்து திருமணம் நடக்கிறது வைகாட்டி ஆணி ஆடி. ஆவணி மாதத்துல தாமினத்துல அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட ஆவணி மூல திருவிழாவில பெருமான் முனி புனைந்து கொள்ளுகிற அதை 8 திங்கள்கள் மதுரையிலே பெருமானுடைய ஆட்சியும் அம்மையினுடைய ஆட்சி 4 திங்கள்களாக அமைந்த ஒரு அருளான திருவிழையாடலை வைத்திருக்கிறார்கள் மதுரை கோயில். அவள் முறை செய்கிறாள். அந்த முறை என்ன என்று நுனி நோக்குகிற போது எல்லாம் அருள்மயமாக இருக்கிறது. எல்லாம் இந்த உலக உயிர்கள் தழைப்பதற்கு உரிய வழிகளை காட்டுவதாக இருக்கிறதே தவிர அவர்கள் அந்த ஒரு விழா கோலம் என்று கருதிவிடக் கூடாது, வீண் ஆடம்பரம் என்று கருதிவிடக் கூடாது. எல்லா நிகழ்வுகளையும் உயிர்களுடைய சோபான முறையிலே வளர்கிற வளர்ச்சிக்காக பெருமாட்டி இங்கே செய்திருக்கிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த மலையத்துவன் எப்படிப்பட்டவன், புனிதன் வெந்தி குணை மூணான். இதெல்லாம் பரஞ்சோதி மன்னருடைய வாக்க சொல்லாம எப்படி திருவிழா சொல்றது, அத பாட்ட சொல்றது நேரம் இல்ல, அந்த தொடர்களாக எடுத்து கையாள்வோம். புனிதன் வெந்தி குணை மூணான் வெற்றியே ஆபரணமாக உடையவன் கனி அமுதம் மன்ன கருணைக்கு உதயுள். கனி அமுதம் மன்ன கருணை, கனிந்து இருக்கிறது உண்டாரை வாழ வைக்கக்கூடியது அப்படிப்பட்ட கருணையினர். அந்த கருணைக்கு இலக்கணம் இந்த அந்த கருணைகள் எல்லாம் வந்து தங்கி இருக்கும்படியான இருப்பிடமாக இந்த மலையத்துவ பாண்டியன் இருக்கிறான். காட்சி கீனியன் வட சொல் கடல் தமிழ்கடல் இறந்தோன். எந்த இடத்துலயும் ரெண்டையும் தரிசமாக கொண்டு போகிறார். வட சொல்லாகிய கடலையும் தமிழ் கடலையும் நன்றாக நீந்தி கரை பார்த்தவன், கரை கடந்த அறிவுடையவன் 2 மொழிகளிலேயும். அப்படிப்பட்ட மலையத்துவன் காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய சோழ மன்னனுடைய மகளை மணந்து குறைவுடையவனாக இருக்கிற போது அந்த குறையை வெளிப்படுத்துகிறான். மகவிலா வறுமையினர், இந்த வறுமை பல்வேறு வகையான வறுமை, பசிக்கு சோறு இல்லாத வறுமை, உடுத்துக் கொள்வதற்கு உடை இல்லாத வறுமை, இருப்பதற்கு இடமில்லாத வறுமை, கல்வி பயில்வதற்கு ஆசிரியர் இல்லாத வறுமை, ஆசிரியர் கிடைத்தாலும் உரிய காலம் இல்லாத வறுமை. வறுமை என்று சொன்னா பணம் இல்லைங்கிறத கருதுகிறார்கள். பல்வேறு வறுமைகள் இந்த உலகத்தில் இருக்கு. அந்த வறுமைகளை நீக்க வேண்டும் என்றால் 2 தான், 1 செல்வம் மற்றொன்று கல்வி. அது ரெண்டையும் அன்னை தடாதகை இந்த நகரத்தில் இருந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறாள் என்று அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லுகிற போது பரஞ்சோதி சொல்லுவார். செல்வத்தையும் கல்வியையும் கல்வியையும் மகவு என வளர்க்கிற ஆட்சி முறை ஆட்சி முறை என்று. ஆகவே இந்த வறுமை இவளுக்கு மகவு இல்லாத வறுமை, அந்த வறுமையிலே வருந்தினான். அப்பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு சிறந்த வேள்வி செய்து அந்த வேள்வி பயனாக அம்மை வந்தாள். அப்பொழுது இந்த காஞ்சனமாலையினுடைய மடியிலே போய் அம்மா உட்கார்ந்து கொண்டாராம். காஞ்சனமாலை பக்கத்துல இருந்து அந்த யாகம் செய்கிற நிலையிலே சகதர்மினியாக அறம் செய்வதற்கு உடனாக இருக்கிற பெண்ணாக இருக்க அவளுடைய மகன் செய்தவன் மலையத்தோஜன், அதனுடைய பயனை பெறுகிறவள் யாரு என்று சொன்னா இந்த மலையத்தோஜ மாண்டியனுடைய மனைவியாக இருக்கிறது காஞ்சன். அவளுடைய மடியிலே போய் உட்கார்ந்துதான் நெடுங்கண் இமவான் மனைவி நான நீண்ட கண்ணை உடைய அந்த மலையத்தோஜ மாண்டியனுக்கு முன்னே முன்பிறப்பிலே அந்த இமயமலை அரசனுடைய மனைவி இருக்கிறாள். அவள் பார்வதியை பெற்றாள். அவள் வெட்கப்படும்படியாக இங்க வந்து அந்த குழந்தை 3 வயது குழந்தை அன்னை மடியிலே அமர்ந்தது. அவள் வெட்கப்பட்டாராம். இவன் இந்த மாதிரியான ஒரு அருளிப்பாடு ஏன் நிகழ்ந்தது என்றால் வேந்தர்களிலே மீனவன் குழி விழுத்தகமை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஆற்றுகிறான். தட்டன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், பிரம்மாவனுடைய புத்திரன். அவன் வேண்டி பெற்றால் தாட்சாயினி. அதுபோல தேவர்களிலே சிறந்தவன் பிரம்மபுத்திரனாக இருக்கிறவன் அவனுடைய நிலை. இமவான் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தேவஜாதியிலே பிறந்தவன் அரசன், இமயமலைக்கு அரசன். அவன் தவம் செய்ததினாலே அங்கே பார்ப்பதியாக சென்று பிறந்தார், அவதாரம் பண்ணினார். ஆனால் மானுடர் குலத்திலே பாண்டியன் மகளாக திருவுரு கொண்டு வந்து அன்னை காஞ்சனமாலையினுடைய மடியிலே வந்து அமர்ந்து கொண்டாள். அவள் பெற்ற பெயர் என்ன என்று பரஞ்சோதி முனிவர் இங்கே போற்றுகிறார். ஒரு தெய்வம் வந்து நம்முடைய மடியில அமர்வது என்று சொன்னால் எத்தனை பெரிய தவம் செய்திருக்கவள். அந்த தவத்தை வேந்து தெள் அமுதம் என் மழலை சிந்த இளமூரல் முல்லையில் அரும்ப முலை மூன்றுடையதோர் பெண் பிள்ளை என மூவொரு பிராயமொடுகின்றாள். அந்த யாகாகினியில நிற்கிற காட்சி தான் தோன்றுகிற போது அமர்ந்த காட்சி இல்ல. இன்றைக்கும் கூட அந்த சுதை வேலைகள்ல சிற்ப வேலைகள்ல பார்த்த அம்பாள் வந்து அந்த அக்னியின் நடுவில் நிற்கிற காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். அவள் நின்றாள் எழுதிய பல்லுயிரும் எவ்வளவும் நின்றாள். அவள் பெண் பிள்ளை என வந்தாள். அவள் வந்து இந்த எல்லா உலகங்களையும் அண்டங்களையும் படைக்கிற ஆற்றல் உடைய அன்னையாக இருக்கிறவள் இங்க வந்தாள். அவள் எப்படி வந்தாள்? செல்ல முது மென்மழலை சிந்த மழலை மொழி பேசுகிற கடம்பவன குயிலாக வருகிறாள். அந்த 3 வயது பேச்சுக்கு உரிய மழலைக்கு உரிய வயது ஆதலினாலே அந்த குடலை மொழி பேசிக் கொண்டு வருகிறாள். நல்ல முத்தன்ன வெண்ணகை உடையவளாக இளமூடல் முள் எயிர் அரும்ப அவள் இயற்கைக்கு மாறான 3 தனங்களை உடையவளாக மகவாகிய பெண் பிள்ளையாக வந்தாள். பெண் என்று சொல்லிவிட்டிருக்கலாம், பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த பக்கத்துல தான் பெண் பிள்ளை அது பொம்பளை ஆயிடுச்சு. பெண் பிள்ளையினர் ஆண் பிள்ளை போல பெண் பிள்ளையாக இங்கே வருகிறார். அது பிள்ளை ஆக மகப்பேறு பெறாமல் இங்கே மடிமீது வந்து அமர்கிற அந்த நிலையை பார்த்து காஞ்சனமாலை செய்த தவம் என்ன என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். பிறந்த பெரும்பயன் பெரும் பொன்மாலை மடியிருந்து குழந்தைகளை மடியில வைத்து கொஞ்சுகிற ஒரு பெரிய நிலை இருக்கிறது பாருங்க. அது போல மிகச்சிறந்த வாழ்வியல் பயன் உலகத்தில் கிடையாது. எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகளை பார்த்தா ஒரு 2-3 வயது குழந்தைகளை பார்த்தா அது எவ்வளவு சிறப்பான இன்பத்தை தருகிறது என்று இப்பொழுது அனுபவிப்பதற்கு வாழ்க்கை முறையில் இடம் கொடுக்கவில்லை. பிள்ளைகளோடு ஊடாடி வாழ்வதற்கும் நாம் நம்மை வளர்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. குழந்தைகளோட தாத்தாக்கள் இருந்து விளையாடணும், பெற்றோர்கள் இருந்து விளையாட வரும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இது சொன்னால் இந்த பொன்மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளை ஆனாள். எல்லா வகையான சக்தியிலும் கடந்திருக்கிற பறை அவள், மேலானவள் அவள். அவள் இங்கே ஒரு பிள்ளையாக வந்து மடியிலே அமர்ந்து கொண்டாள். அவள் எப்படிப்பட்டவளாம்? அம்மா, இந்த உலகத்துக்கு அம்மா அவர் எப்படிப்பட்டவர்? அறந்தழுவு நெறி நின்றோர்க்கு இகம் போகம் வீடழிக்கும் அம்மை, அறத்தின் அடிப்படையிலே வாழ்கிறவர்களுக்கு, அறத்தை மாறி வாழ்கிறவர்கள் அல்ல, அறம் கடந்து வாழ்கிறவர்கள் அல்ல, அறம் மறந்து வாழ்கிறவர்கள் அல்ல, அறந்தழிவு நெறியினர். அந்த தாம் செல்லுகிற வாழ்வியல் பாங்கில அறத்தை விட்டு கொஞ்சம் கூட பிரியாமல் அது தழி வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா, வையற்றுள் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை. அப்படி வாழ்கிறவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல வேண்டிய வேண்டியாங்கு கொடுக்கிறவர் நினைந்த எல்லாம் வருகிறது. தனம் வரும், நன்மையாகும், தகுதி குழந்த வருதி குழந்த ஐவருந்து தினங்கள் எல்லாம் வந்து பொருந்தாமல் திங்கள் மிகும். மிகப்பெரிய தெளிவெல்லாம் கொடுக்குமா அந்த அறந்தழிவு நெறி. அந்த நெறியிலே இருக்கிறவர்களுக்கு இகம் இக வாழ்க்கையில இந்த நலங்கள் எல்லாம் நினைத்ததெத்தனையும் தவறாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். எண்ணிய எண்ணியாந்து பெறுகிற திண்ணிய வாழ்க்கையை கொடுக்கும் இகம். இகம் வாழ்க்கையிலே சில பேர் போதும் என்றிருப்பார்கள். அவர்களுக்கு உரிய போகங்களை எல்லாம் கொடுப்பது ஐந்து வகையான பொறிகளினாலே புலன்களினாலே அனுபவிக்கத்தக்க உயர்ந்ததாகிய இன்பங்கள், கீழ் நோக்காத மேல் நோக்கி செலுத்துகிற ஆனந்தங்களை தருவது அவருடைய கருணை. அதற்கு பிறகு உங்கவராயம் உள்ள போகம் மூழ்கிய பிறகு வீடழிக்கிறாள், வீட்டின் அருகிலே நின்று நம்மை எடுத்துக் கொள்கிற பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளையாக இருக்கிறார். அதனால வீடழிக்கும் அம்மை என்று அற்புதமாக அந்த தெய்வம் அடிமையில வந்து அமைந்தது. இந்த பெண்ணை பெறுவதற்கு எந்த விதமான வருத்தமும் பெறவில்லை. இந்த அம்மா ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கஷ்டம். அதை மாணிக்கவாசகர் சொல்வார், நாம பிழைத்து வருவதற்கு எத்தனை பாடுபட்டிருக்கிறோம். ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல தாயனுடைய உதரத்துல இருந்து பத்து திங்களும் நாம் படாத பாடுபட்டு தக்க தசமதி ஆன உடனே இந்த திட்ட உலகத்துல வந்து பிறக்கிற போது அப்புறம் வளர்கிற போது எத்தனை ஆபத்துகள் நாம் கடந்து வாழ்ந்து இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறோம் என்று எண்ணி பார்க்கணும். வாழ்வு நமக்கு தந்திருக்கிற வகுத்து தந்திருக்கிற முறைகளை எண்ணி பார்த்தா இப்படி இப்படிப்பட்ட நிலையிலேதான் இருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறானே பெருமான் என்று எண்ணி பார்க்கிற, சிந்தித்து தெளிந்து இறைவனுடைய திருவுருளை உயர்ந்து நிற்கிற வாழ்க்கை பாங்கு இருக்கிறதே. அதை சொன்னார், அது வருத்தமில்லாது விட்டுக் கொண்டாடும். கையலாளை வருந்த பெறாது பெருமகவை எடுத்து அணைத்தாள். அவள் அணைத்துக் கொண்டாள், அன்னை அணைத்துக் கொண்டாள் வருத்தமுறாது பெற்ற மகள். அப்படி அணைத்து இந்த பிள்ளைகளை அணைக்கிறது ஒரு சுகம். இந்த உச்சி மோதல் என்று ஒன்று, இதெல்லாம் எப்படின்னு தெரியாது. உச்சி மோதல் என்ன, அந்த வலிப்பெறாத அந்த உச்சி மகத்திலே அந்த மூக்கை வைத்துக் கொண்டு உதட்டை வைத்துக் கொண்டு அந்த துடிப்பை அனுபவிக்கிற அனுபவம் இருக்கிறது. அந்த வைபரை சாதாரண அதிர்வு, மிக மென்மையான அதிர்வு. அந்த அதிர்வை இந்த உடம்பிலே தழுவ விட்டால் இது தேவேந்திரன் பெற்ற உடம்பாக ஆகிவிடும். அந்த சுவை இருக்கிறதே, அதை நம்முடைய ஞானிகள் மிக நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள். அதை நமக்கு பல நூல்களின் மூலமாக அனுபவித்திருக்கிறார்கள். அது உடம்புக்கு இடம் தருகிற, உடம்பை வளர்க்கிற உணர்வை, உடம்பிலே நல்ல உணர்வுகளை வளர்க்கிற நிலையை தரும். அது உச்சி மோதல் என்று. அப்படி மோந்தாள் பராசக்தி திருமேனி கொண்டு வந்திருக்கிறார். யாரா கிட்டத்தில் போகுமா, திருவேணியனுடைய அந்த அருகிலே கூட போக முடியாது. அந்த தெய்வ தாய் வந்து இங்க குழந்தையாக இருந்து இவள் எடுத்து அணைத்துக் கொள்ளவும் உச்சி மோந்து நிற்கவும் ஆகிய ஒரு பெருநிலை இவளுக்கு கிடைத்திருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அகத்திய முனிவர்கள். இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், நாங்க இந்த மாதிரி ஒரு நிலை யாருக்கும் கிடையாது. இந்த மலைத்தொழ பாண்டியனுக்கு இவ்வளவு பெரிய பேரு எப்படி கிடைச்சதுன்னு ஒரு கதை எடுத்திருப்பார். மலைத்தொழ பாண்டியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரு, தேவர்களையும் மூவர்களையும் பெறாத பெருவாழ்வு மனிதன் பெற்றிருக்கிறானே. அதான் இந்த உலகத்துல மனிதன் பெற்ற ஆச்சரியமா இருக்கும். சில வாழ்நாள் வாழ்ந்து சித்தறிவும் சிறுதொழிலும் பல தடைகளையும் கடந்து வாழ வேண்டிய மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரும்பேரு இருந்திருக்கிறதே சாமி என்ற அகத்தியரை பார்த்து கேட்கிற போது சொன்னாரு, அது பெண் பிள்ளை செய்த தவம். ஒரு குடி வாங்க வேண்டும் என்று சொன்னா பெண்கள் எல்லாம் தவம் செய்ய வேண்டும். அதனாலதான் மார்கழி மாதத்துல மார்கழி நோன்பு இருக்க வேண்டும். தை மாதத்துல பெண்கள் நோன்பு இருப்பதாக சொன்னாரு. அன்னே இவையும் செலவோ பல அமரர் உன்னர் கடியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவனே என்று நினைக்கிற நினைப்பு இந்த மங்கையர் மனத்தில் இளமை போதிலேயே வந்து விடுமானால் அவருடைய நாடி நரம்புகளிலே ஊடி இருக்கிற ஆன்மீக உணர்வினாலே, உலகியல் நெறி சாராத அருளியல் நெறி பாங்கினாலே அவர்கள் வயிற்றிலே திருவயிலே உதிக்கிற பிள்ளைகளெல்லாம் மிக நல்லவர்களாக தாண்டோர்களாக ஆவார்கள். ஆனாலேதான் அந்த இளைய போதிலே கன்னிப்பருவத்திலேயே பிள்ளைகளை வளர்க்கிற பாங்கிலே நோன்புகளை நோக்கின்ற நிலையிலே ஆண்டாளும் பாடினாள், மாணிக்கவாசகரும் பாடினாள்.